அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான் தேவன் புகழ் பாடுங்கள். பாருங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறைக்குலமாய் இணைந்து வாருங்கள்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய அவையாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனின் பழியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்றைய வாசகம் நமக்கு எடுத்துக்காட்டும் உண்மை, நாம் ஆண்டவரை புகழ வேண்டும். ஆண்டவர் தாமே நமக்கு கொடுத்த குடைகளுக்காக அவரை புகழ வேண்டும். அவரில் மகிழ்ந்து நாம் அவரை புகழ வேண்டும். ஏனெனில் அவர் நம்மை படைத்தவராய், நம்மை காப்பவராய், நமக்கு வழிகாட்டியாய், நம்மோடு இருப்பவராய் இருக்கின்றார் என்று மிக அருமையாக சொல்லுகிறது. அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். குடைகளை கொடுத்திருக்கிறார், அருள் குடைகளை கொடுத்திருக்கிறார், திறமைகளை கொடுத்திருக்கிறார், வாழ வேண்டிய அனைத்தையும் நமக்கு அளித்திருக்கிறார், அள்ளி தந்திருக்கிறார். ஆகவே அவரை புகழ வேண்டும். புகழ்வதோடு மட்டுமல்லாமல் அவர் கொடுத்த குடைகளுக்கு ஏற்றவாறு, அவர் கொடுத்த திறமைகளுக்கு ஏற்றவாறு, அவர் நம் வாழ்வில் கொடுத்தவற்றை பிறருக்காக பயன்படுத்துவதில் நாம் பொறுப்புள்ளவர்களாக, அக்கறையுள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று வாசகம் நமக்கு எடுத்து உரைக்கிறது. அதைத்தான் இயேசு உவமையின் வழியாக மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறார். ஆக அழைக்கின்ற இறைவனின் குரல் கேட்போம். குடையாக நமக்கு கொடுத்த குடைகள் அத்தனையும் நினைத்து பார்ப்போம். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த இறைவனை துதிப்போம், புகழ்வோம். இந்த திரு அவையும் இரண்டு புனிதர்களை நினைவு கூறுகின்றது. ஜெத்ரூத், மார்க்ரெட், இரண்டு புனிதர்களை நினைவு கூறுகிறது. இந்த இரண்டு புனிதர்களும் 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். தங்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்ததை கொண்டு கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், மறை சாட்சியானவர்கள். ஆக அப்படிப்பட்ட புனிதர்களை நாம் நினைவு கூறும் இந்த வேளையில் அவர்கள் இறைவனை தங்கள் வாழ்வால் புகழ்ந்தார்கள். தங்கள் உயிரையும் கொடுத்து அவரை மகிமைப்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு நாம் வாழ முடியும் என்றால் சந்தேகம். ஆனால் கொடுப்பதை இருப்பதை கொண்டு நாமும் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ முடியும். நாளும் அவர் காட்டும் அருளிலும் ஆசிரியிலும் வளர முடியும். அவருக்கு உகந்தவர்களாக மாறிக்கொண்டே இருக்க முடியும் ஒவ்வொரு நாளும். ஆக அதற்கான வரத்தை இந்த புனிதர்களின் வழியாக நாம் இந்த திருப்பலியில் கேட்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்க இணைந்து இப்பலியை இறைவனுக்கு உகந்த ஒரு பலியாக நாம் ஒப்புக்கொடுப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும்
அனைவரையும்
சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் முடிவில்லா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவமாக, ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகிறோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ.
ஆமே.
முதல் வாசகம். தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் இயல் 4 இறைவார்த்தைகள் 1-11 வரை. சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அந்த குரல் எக்காலம் போல் முழங்கியது. இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியதை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூய் ஆவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்திருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவெட்டிகள் எரிந்து கொண்டிருந்தன. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கியொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணையை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களுக்குள் முதலாவது சிங்கம் போலும் இரண்டாவது இளம் காளை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. 4வது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் 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 எல்லாம் வல்ல கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லும் பகலும் இடையாறாது பாடிக்கொண்டிருந்தன. அரியணியில் வீற்றிருப்பவரே, என்றென்றும் வாழ்பவரே, அவை போற்றி புகழ்ந்தது. அவற்றுக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணியில் வீற்றிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணி முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை, தூயவர் 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 எல்லாம் வல்ல ஆண்டவர்.
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 தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்வீரில் அவரை போற்றுங்கள். அவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லாவித மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து போற்றுங்கள்.
தூயவ 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 எல்லாம் வல்ல ஆண்டவர்.
எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள், வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள்.
தூயவ 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 எல்லாம் வல்ல
சிலம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களிரென்னும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே அவரை புகழ்ந்து பாடுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்.
தூயவ 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 எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவ 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 எல்லாம் வல்ல ஆண்டவர்.
Alleluia, 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 Alleluia.
நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினே Alleluia.
Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 19 11 தொடங்கி 28 முடிய உள்ள இறை வார்த்தைகள். இயேசு எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறை ஆட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிகச் சிறிய பொறுப்புகளின் நம்பிக்கைக்குரியவராய் இருந்தீர், எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாய் இரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன், ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளனே, உம் வாய் சொல்லை கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் எனது அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் எனக்கு என்ன சிந்தனையை கொடுத்தது என்று சொன்னால், இறைவனை போற்றுவது, இறைவனை புகழ்வது எப்படி? நற்செய்தி வாசகத்தின் அடிப்படையில் இறைவன் கொடுத்த கொடைகளை, இறைவன் கொடுத்த திறமைகளை, இறைவன் கொடுத்திருக்கும் அனைத்தையும் கொண்டு இறைவனை புகழ்வது எப்படி? ஆக கொடுக்கப்பட்ட அந்த கொடைகளுக்கு ஏற்ப பொறுப்புள்ளவனாக இருப்பது எப்படி என்ற ஒரு நிலையில் தான் நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். திருப்பலி நிகழ்த்த தயாரிப்பு நிலையில் இருந்தபோது என் மனதில் பட்டதைத்தான் இன்று உங்களோடு நான் பகிர்கிறேன். இறைவன் கொடுக்கும் கொடையை நான் பயன்படுத்தி இறைவனை புகழ்வது, அதில் நாம் பொறுப்பு மிக்கவர்களாய் இருப்பது என்ற நிலையில்தான் எனக்கு இது தோன்றியது. ஆம், இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, என் மனதில் உடனடியாக பட்டது ஒரிசா மாநிலத்திலே தன்னுடைய இரண்டு குழந்தைகளோடு உயிரோடு எரிக்கப்பட்டாரே கிரகம் ஸ்ட்ரெயின்ஸ், அவரின் வாழ்வுதான் என் கண் மனக்கண்ணிலே பட்டது. இன்றைய வாசகத்தை நான் வாசித்தவுடன் அவர்களோடு இணைந்து அன்னை திரேசா என் மனதிலே எழுந்தார்கள். இரண்டாம் ஜான்பால் திருத்தந்தை அவர்களும் என் மனதிலே பட்டார்கள். ஏன் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் தங்கள் வாழ்வை இறைவனிடமிருந்து கொடையாக பெற்றார்கள். வாழ்வு மட்டுமல்ல, தாங்கள் கொண்டிருந்த அனைத்துமே இறைவனுக்கு என்று உணர்ந்தார்கள். ஆக அந்த இறைவனை புகழ்வதும் போற்றுவதும் அந்த இறைவனுக்கு தங்களை அர்ப்பணிப்பதும் சிறந்தது என நினைத்தார்கள். ஆகவே அவர்கள் இறைவனுக்காக வாழ்ந்து மரித்தார்கள் என்பது உண்மை, மறைசாட்சியாகவும் ஆனார்கள் என்பது உண்மையாக விளங்குகிறது. ஆக இறைவன் கொடுத்த அனைத்துக்கும் அவர்கள் மிக பொறுப்புள்ளவர்களாக இருந்தார்கள். தங்கள் பொறுப்பை இந்த உலகிலே உணர்ந்தார்கள். என்ன அந்த பொறுப்பு என்று சொல்லும் பொழுது, இறைவனின் அன்பை தம் பணியின் வழியாக கொடுப்பது, இறைவனின் அன்பை பிறருக்கு கொடுப்பது, எல்லாருக்கும் கொடுப்பது, பாகுபாடில்லாமல் வேறுபாடில்லாமல் கொடுப்பது என்று முடிவெடுத்தார்கள். பாருங்க, அதைத்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு காட்டுகிறது. நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இயேசுவில் அருமையானவர்களே, எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து நம் இந்திய தேசத்துக்கு வந்து மருத்துவ பணியிலே தன்னை இணைத்து கொண்டு, ஆக இறைவனின் அருளை, இறைவன் தனக்கு கொடுத்ததை, நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார், நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார், மருத்துவ துறையிலே பயிற்சி பெற்றிருக்கிறார், ஒரு மருத்துவராயிருக்கிறார். ஆக தான் மட்டுமல்ல, அவர் மட்டும் வந்து கூட நம் நாட்டில் பணி செய்துவிட்டு ஒரு மருத்துவமனை நடத்தி அதிலிருந்து சம்பாதித்து தன்னுடைய பிறந்த நாட்டிற்கு மனைவி மக்களுக்கெல்லாம் வேண்டியதெல்லாம் செய்து கொண்டு அவர்களை அங்கே வைத்திருக்கலாம். ஆனால் அவர் குடும்பத்தோடு வந்து இங்கே வாழ்ந்து இந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்து, நம் மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கடைசியில் அந்த ஆண்டவனின் சாட்சியாய் உயிர் விட்டாரே, அதுதான் சிறப்பு. ஆக தன்னுடைய வாழ்விலே இறைவன் கொடுத்த கொடையை இறைவனுக்கு அளிப்பதில், இறைவனுக்கு அர்ப்பணிப்பதில், இறை மக்களின் பணியின் வழியாக, அந்த தான் செய்கின்ற மருத்துவ பணி, அன்பு பணியின் வழியாக காணிக்கையாக்கினார். தன் உயிரையும் படைத்தார், காணிக்கையாக்கினார், கொடுத்தார். ஆக எவ்வளவு ஒரு பொறுப்பு மிக்கவராய் திகழ்ந்தார், இறைவனை புகழ்ந்தார், இறைவனை போற்றினார் என்றால் மிக அருமையான எடுத்துக்காட்டாக. அதைத்தான் இன்றைய விழா கொண்டாடக்கூடிய புனிதர்கள் கூட நமக்கு எடுத்து காட்டுகிறார். புனித ஜெத்ரு தம்மாள் அண்ட் புனித மார்கரெட் அம்மாள் இருவரும் அதைத்தான் உணர்த்துகிறார்கள். அவர்கள் ஜெபத்திலே நிலைத்திருந்தார்கள், வழிபாட்டு கொண்டாட்டங்களில் நிலைத்திருந்தார்கள், அதில் இறைவனை கண்டுகொண்டார்கள், இறை அனுபவத்திலே மகிழ்ந்து அவர்கள் இறைவனை தங்கள் வாழ்வின் மொழியாய் துதித்தார்கள், புகழ்ந்து போற்றினார்கள் என்றுதான் அவர்களுடைய வரலாறு சொல்லுகிறது. அப்படித்தான் இவர்களும் வாழ்ந்தார்கள். அன்னை திரேசாவும் அப்படித்தான் வாழ்ந்தார். தன் வாழ்க்கையையே இறைவனுக்கு பலியாக்கி, ஒரு புகழாக்கி, போற்றி வாழ்ந்து நம்மை விட்டு, ஆக வாழும் போதே புனிதையாக இருந்தவர்கள் என்று. ஆக இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொருவருக்கும், எனக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும், இங்கிருக்கிற அத்தனை பேருக்கும் இறைவன் கொடைகளை கொடுத்திருக்கிறார், வாரி வாரி கொடுத்திருக்கிறார். யாருமே இந்த உலகில் திறமையே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு கொடையும் இல்லாமல் பிறக்கலை. ஏனென்றால் உயிர், வாழ்வு என்பதே கொடை, இறைவன் கொடுத்தது, இறைவன் கொடுத்தது. ஆக யாருமே திறமை இல்லாமல், திறமையை பயன்படுத்த தெரியாமல், திறமையை கண்டுகொள்ளாமல், திறமையை கண்டுபிடிக்க முடியாமல், அந்த திறமையை வளர்த்து கொள்ள முடியாமல், அதனால் தங்கள் வாழ்வை அமைத்து கொள்ள முடியாமல் வேணால் இருக்கலாம், திணறலாம், வழி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் படைக்கும் பொழுது இறைவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு தான் படைத்திருக்கிறார். திறமைகளை அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆக ஒவ்வொருவரிடமும் திறமை இருக்கிறது, ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. அதைத்தான் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கூட நாம் வாசித்திருக்கிறோம். பவுலடிகளாக சொல்லும் பொழுது இறை வாக்குரைக்கும் வரம், அச்சிக்கும் வரம், புனிதப்படுத்தும் வரம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையிலே வெளிப்படுத்தும் வரம் என்று ஒவ்வொரு நிலையிலே கொடுத்திருக்கிறார் என்று சொல்வார்கள் இல்லையா. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. ஆக அதை நாம் கண்டு கொண்டு அதனை கொண்டு இந்த உவமையில் வருவது போல அரசன் கொடுத்தான், அரசன் கொடுத்த பணத்தை அவர்கள் பெருக்கினார்கள், அதனால் அவர்களும் சன்மானம் பெற்றார்கள். அதுபோல இறைவன் கொடுத்ததை நாமும் நம் வாழ்வில் உணர்ந்து பயன்படுத்தி இறைவனை இறை மக்களுக்காக அதை முழுமையாக கொடுத்து வாழும் பொழுது அந்த இறைவன் மாட்சி பெறுகிறார், போற்றப்பெறுகிறார். ஆக வாயிலே வாயார வார்த்தைகளால் புகழ வேண்டும் அல்ல, வாழ்க்கையால் புகழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த கொடைகளை இறைவனுக்கும் இறை மக்களுக்கு அர்ப்பணித்து வாழ்வதில் இருக்கிறது என்பதைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு மிகச் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆக வாழ்ந்து காட்டும் பொழுது இறை அரசு நமதாகிறது. இறை அரசை நாமும் இந்த உலகிலே கட்டி எழுப்புகிறோம். இறை அன்பின் அன்பை அனுபவத்தை பிறருக்கும் கொடுக்கிறோம். இறைவனின் அன்பை பிறர் வாழ்விலும் பெறச் செய்கிறோம், உணரச் செய்கிறோம். அந்த அன்பினால் அனைவரையும் கட்டி இணைக்கிறோம். அதில் இறைவன் மாட்சி பெறுகிறார், அதில் இறைவன் போற்றப்படுகிறார், அதில் இறைவன் புகழ் பெறுகிறார், அதில் இறைவன் மகிமை அடைகிறார். ஆக அதைத்தான் இறைவனை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும். ஆக வார்த்தையால் வாயில் வரும் வார்த்தைகள் அல்ல, வாழ்வால் நாம் போற்ற வேண்டும் என்று இன்றைய வாசகத்தின் வழியாக, நமக்கு கொடுத்திருக்கும் கொடைகளால் இறைவனை புகழ வேண்டும் என்று இன்றைய வாசகத்தின் வழியாக, நாம் பெற்றிருக்கின்ற திறமைகளை இறைவனுக்கும் இறை மக்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று இன்றைய வாசகத்தின் வழியாகவே இறைவன் வெளிப்படுத்துவதை உணர்கிறோம். ஆக அப்படியாகவே வாழ வளர செபிப்போம். அது மட்டுமல்ல, இதில் பொறுப்பு மிக்கவர்களாக புகழ்வது, பொறுப்புடையவர்களாக நம் பொறுப்பை உணர்ந்து செயல்படாக நானும் நீனும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாழ்வில் இறைவனின் அன்பை இந்த உலகுக்கு கொடுக்க, இந்த அன்பை வாழ்ந்து காட்ட, இந்த அன்பினால் இறை அரசை கட்டி எழுப்ப, இந்த அன்பினால் இறைவனின் உண்மையை இறைவனின் தன்மையை வெளிப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு. ஆக அன்பினால் ஒரு சமூகத்தை கட்டிய ஆள வேண்டும் என்று இறைவன் கொடுத்தார். அந்த பொறுப்பும் நம்மிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் கிறிஸ்து இயேசுவில் நாம் அருளும் ஆசீரும் பெற்று வாழ வளர அனைவரையும் பழியில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.
என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா. என்ன தருவேன் இறைவா, என் இயேசு நாயகா, உள்ளமெனும் கோவிலில் நீ வருவா. என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே. என்ன தருவேன் இறைவா,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகிறோ, அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தருவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.